சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 32.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுறைமைகளால் போற்றிப்பேன். ஞான உருவாகிய இரண்டு தேவருடைய திருவடிகளை இமேல் சொல்லி ஓர்கின்றேன். உண்மை விளக்கம் எனும் இந்த நூலின் ஊடாக தத்துவ ஞானத்தை நமக்கு உபகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு பணிவார்த்தவர் இந்நூலுக்கு உரை செய்து நமக்கெல்லாம் தத்துவ வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆனந்தராஜனையா அவர்கள் பாதங்களை பணிந்து வணங்கி வகுப்புகளே நுழையலாம். உங்களோடு சேர்ந்துதான் நானும் இந்த நூலை படித்துக் கொண்டிருக்கிறேன். சொன்னேன், இப்போ சொல்கிறேன். ஒரு தரம் மேலோட்டமாக பார்த்ததை தவிர இப்படி முறைப்படியாக அந்த நூலை பார்க்கிற வாய்ப்பு இப்பொழுதுதான் எனக்கும் கிடைத்தது. 36 தத்துவங்களூடாக மாயை பற்றிய விவரம் சொன்னார். அது மாயினுடைய பிரிவாக இருக்கக்கூடிய 36 தத்துவங்களுடைய தன்மை, அவற்றினுடைய இயல்பு என்பவற்றை முதலிலேயே சொல்லி அதற்கு பிறகு ஆணவத்தையும் அன்பத்தையும் விளங்கப்படுத்துகிறார். இதையெல்லாம் சொல்லுகிற பாடல் கேட்கவே சந்தோஷமாக இருக்கிறது. அணுவும் கர்ணம் என்கின்ற இரண்டையும் ஓரிரு வரிகளுக்குள்ளே அற்புதமாக அதனுடைய செயற்பாட்டை சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆணவம் கர்ணம் மாயை என்ற மூன்று பகுதியும் முடிவடைகின்றன. அதற்கு பிறகு பசு பற்றி விளக்கம் சொல்கிறார், ஆன்மா பற்றி விளக்கம் சொல்லி அதற்கான விளக்கத்தை சொல்கிறார். நிறைவாக பதியாகிய இறைவன் தன்னை விளங்கப்படுத்துகிறார். ஒன்றாகவும் வேறாகவும் திறனாகவும் இருந்து இயக்கி இந்த உலகை உருவிக்கிற தன்மையை விளங்கப்படுத்துகிறார். அதற்கு பிறகு இறைவனுடைய திருக்கூத்து சொல்லப்படுகிறது. அந்த திருக்கூத்து ரெண்டு வகையாக சொல்லப்படுகிறது. ஒன்று சூக்ம பஞ்சாக்கரம், கூட பஞ்சாக்கரம் என்று இரு வகையாக சொல்லப்படுகிறது. கூட பஞ்சாக்கரம் சொல்லுகிற பொழுது நடேசருடைய உருவத்திலே அச்சரங்களை எங்கெங்கே பதித்து பார்த்து பார்ப்பது. சூக்ம பஞ்சாக்கரம் சொல்லுகிற பொழுது அந்த அச்சரங்களை எங்கெங்கே பதித்து பார்ப்பது என்ற விவரங்களை எல்லாம் சொல்லி இதுவரை வந்திருக்கிறோம். இனி அதற்கு மேலே போகும்.
பக்கம் 147, 34 பாட்டோட விளக்கம் ஐயா, அதுல நிறுத்தினோம். அந்த பாட்டை ஒரு வாட்டி படிச்சுட்டு அப்புறம்
விளக்கம்.
ஓங்காரமே நல் திருவாசி புற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடலிது பெற்றார் பிறப்பு அற்றார் பின் பதவுரை ஒரு வாட்டி படிச்சிருங்க. இறைவனது திருவுருவை சூழ்ந்திருக்கும் ஒளிவட்டமான திருவாசி ஓங்காரமாகும். அத்திருவாசியில் அமைந்துள்ள நிறைந்த சுடர்கள் ஓங்காரத்தில் தோன்றி அதனின்று நீங்காமல் உள்ள முதல் எழுத்துக்களாகும். அழகிய சிற்றம்பலம் உடையானது ஆடலின் இவ்வியல்பை யான் எனது என்னும் செருக்கு நீங்க பெற்றவரே அறிவர். இதனை அறிந்து வழிபடும் பேறு பெற்றார் இனி பிறப்பை அறுத்து கொண்டவராவார். பொழிப்புரை. ஓம் என்னும் பிரணவமே அவனை சூழ்ந்துள்ள திருவாசியாகும். அப்பிரணவத்தில் தோன்றிய அக்கரங்கள் 51 திருவாசியில் விளங்கும் சுடர்களாகும். முதல் ஒலியாகிய ஓங்காரமாம் திருவாசியுள் அவ்வோங்காரத்தின் உள்ளொலியாய் விளங்கி நிற்பவன் கூத்தப்பெருமான். அவனது கூத்தின் இயல்பை யான் எனது என்னும் செருக்கற்றவரே அறிவர். அவ்வாறு அறிந்து வழிபடும் பேறு பெற்றவர் பின் பிறவாத நிலையை பெற்றவர் ஆவார். விளக்கம். ஓங்காரமும் இறைவன் திருவுருவும். உலகம் பொருளுலகம் எனவும் சொல்லுலகம் எனவும் இருவகையாய் அமைந்துள்ளது. பொருள் வடிவாய் உள்ளவை அதாவது புவனம் தத்துவம் கலை பொருளுலகமாகும். ஒலி வடிவமாய் வழங்கும் பல வகை மொழிகள் சொல்லுலகமாகும். சொல்லுலகம் எழுத்து சொல் சொற்றொடர் என மூன்று நிலைமையை உடையது. எழுத்து வடமொழி பற்றி 51 என கொள்ளப்படும். 53 என்று கூறும் வழக்கும் உள்ளது. இவ்வெழுத்துக்களுள் அனைத்து மொழிகளின் எழுத்துக்களும் அடங்கும் என்னும் கருத்தினால் இவற்றை மாத்திருகா அக்கரங்கள், அதாவது தாய் எழுத்துக்கள் என்று குறிப்பிடுவர். மாத்திருக அக்கரங்கள் சொல்லுலகம் ஆகிய அனைத்து மொழிகளுக்கும் மூலமாய் இருப்பது நாதமாகும். நாதம் ஓம் என்னும் குறியீட்டால் குறிக்கப்படும். அதனால் அது ஓங்காரம் எனப்படும். இன்னும் ஓங்காரம் 5 கூறுகளை உடையதாக சொல்லப்படும். அவை ஆ, உ, இம், விந்து, நாதம் என்பன. இவற்றுள் முதலில் உள்ள 3 நம் செவியால் உணரப்படும் அகரம் முதலியன அல்ல. ஆயினும் அகரம் முதலியவற்றோடு ஒத்த தன்மை உடமையால் அவையும் அகரம் முதலியனவாகவே ஒப்புமை பற்றி கூறப்படுகின்றன. ஓங்காரத்தின் கூறுகளாகிய அகரம் முதலிய 5 பஞ்சாக்கரம் என்று சொல்லப்படும். ஆயினும் அவை திருவைந்தெழுத்தாகிய பஞ்சாக்கரம் போன்றவை அல்ல. ஆதலால் இவை சூக்கும பஞ்சாக்கரம் என்றே குறிக்கப்படும். இறைவன் அகர உகர மகர நாத விந்துக்களாய் நின்று அந்த கரணங்களை இயக்கி பொருளுணர்வை தருகின்றான் என்பது பற்றி உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று அருளி செய்தார் மணிவாசகர். ஓங்காரமும் இறைவன் திருவுருவும். உலகம் பொருளுலகம் எனவும் சொல்லுலகம் எனவும் இருவகையாய் அமைந்துள்ளது. பொருள் வடிவாய்
எந்த இடத்திலே இருந்து இது தொடங்குகிறார் என்றால் திருவாசி அமைப்பிலே அந்த திருவாசியினுடைய பொது வடிவம் ஓங்காரம். இதுல இருக்கிற சுடர்கள் 51 அச்சரங்கள் என்று சொன்னவர் அந்த இடத்திலே வைத்து ஓங்காரத்தினூடாக வருகிற செய்திகளை விளக்கம் செய்ய தொடங்குகிறார். அந்த இடம்புரிய திடீரென்று எங்கே ஓங்காரம் வருகிறது என்று மனச்சிந்தனையிலே இடந்தவையிலே ஓங்காரம் திருவாசி, அந்த திருவாசி என்கின்ற ஒளிவட்டத்தை குறிப்பது ஓங்காரம் என்று சொன்னவர் அந்த ஓங்காரம் பற்றி செய்திகளை தொடங்குகிறார்.
உலகம் பொருள் உலகம் எனவும் சொல்லுலகம் எனவும் இருவகையாய் அமைந்துள்ளது. பொருள் வடிவாய் உள்ளவை அதாவது புவனம் தத்துவம் கலை பொருள் உலகம் ஆகும். ஒலி வடிவமாய் வழங்கும் பல வகை மொழிகள் சொல்லுலகம் ஆகும்.
கவனிக்க வேண்டிய விஷயம், நான் முன்பே 2 வகுப்புக்கு முன்பும் சொல்லியிருக்கிறேன், இது சுத்தமாயிலே இருந்து சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்கின்ற 2 தோன்றுகின்றன. இவர் சொல்லுலகம் பொருளுலகம் என்று தமிழிலே சொல்கிறார். சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்றால் என்ன என்பதற்கு மேலோட்டமான விளக்கம் இப்போ படித்த அளவிலே வருகிறது. சொற்பிரபஞ்சம் என்றால் என்ன என்றால் இவை இரண்டுமே சுத்தமாயினுடைய விளைவுகளாக வெளிவருபவை என்பதை மட்டும் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். சொற்பிரபஞ்சம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு அச்சரங்கள், அதனாலே வருகின்ற பதங்கள், அவை சேர வருகின்ற மந்திரங்கள் என்ற 3 சொற்பிரபஞ்சம் என்று எடுப்பார். மந்திரம் பதம் வண்ணம் என்று வண்ணம் பதம் மந்திரம் என்று அவை உரைக்கப்படும். இதுதான் சொற்பிரபஞ்சம். இனி பொருட்பிரபஞ்சம் என்ன என்றால் இதை நாங்கள் இன்னும் விளங்கவில்லை. அடிப்படையிலே 3 விஷயம் அங்கேயும் சேருகிறது. தத்துவம் புவனம் கலை என்ற 3 நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். மொத்த பிரபஞ்சத்தையும் தத்துவம் வடிவம் என்று 2 பிரித்து விடுகிறார். அது ரொம்ப நாம ஆச்சரியமான ஒரு விஷயம். மொத்த பிரபஞ்சமே 1 ரூபமாக இருக்கும் அல்லது சப்த 1 வடிவமாக இருக்கும் அல்லது சப்தமாக இருக்கும். அதுதான் சப்த பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம். இந்த 2 இல்லாவிட்டால் பிரபஞ்சம் என்ற 1 இல்லை என்பதை அன்றைக்கே அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். சப்தம் இல்லாவிட்டாலும் பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி இல்லாமல் போய்விடும், வடிவம் இல்லாவிட்டால் இன்னொரு வடிவ பகுதி இல்லாமல் போய்விடும். சப்தத்தை 3 சொன்னவர்கள் வண்ணம் பதம் மந்திரம் என்று சொன்னவர்கள் பொருட்பிரபஞ்சத்தை எப்படி பிரிக்கிறார்கள் என்றால் அவர்கள் சொல்லுகிறதன்படி புவனம் கலை தத்துவம் என்று 3 பிரிக்கிறார்கள். தத்துவம் புவனம் கலை. இங்கே சொல்லப்படுகிற கலை என்ற வார்த்தை இங்கே இதுதான் இந்த 2 இடங்களில் வருகிற பிரச்சனை. நேற்றும் அதை பற்றி படித்தோம். ஒரு சொல் ரெண்டிடத்திலே ரெண்டு விடயத்தை குறிப்பதற்கு வரும். உங்களுக்கு தெரியும், வித்யா தத்துவம் படிக்கிற பொழுது நீங்கள் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று படித்தீர்கள். அந்த கலை அல்ல இது. அங்கே நீங்கள் படித்த கலை என்பது கலைத்தல் தன்மையை, ஆன்மாவினுடைய பேருறக்கத்தை கலைத்தல் தன்மையை ஏற்படுத்துகிற இடம் என்ற அளவிலேதான் அங்கே அந்த தத்துவம் கலை தத்துவம் என்று சொல்லப்படும். இங்கே பொருட்பிரபஞ்சத்தினுடைய ஒரு கூறுக்கு கலை என்று பெயர். இந்த கலையில என்ன செய்ய போறது என்றால் சக்தி நின்று செயற்படாது. சாந்தி கலை, சாந்தி அதீத கலை, ஐந்து கலைகள் சொல்வார்கள். பஞ்சகலைகளாக நின்று அது சக்தி வேலை செய்கிற இடம். ஆகவே பொருட்பிரபஞ்சம் என்றால் அங்கே வருகிற கலை நாங்கள் தத்துவத்திலே படித்த கலை இல்லை என்பதை தெளிவாக்கி கொள்ள வேண்டும். எனக்கு குழம்பே விடக்கூடாது. அப்போ பொருட்பிரபஞ்சம் என்ன என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், கலை, புவனம், தத்துவம். நாங்கள் நூலின் வழி போகிற பொழுது இது மேலும் விளக்கம் செய்யப்படும் என்று நினைக்கிறேன். அந்த இடங்களிலே பார்த்துக் கொள்வோம். இப்போதைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது சொற்பிரபஞ்சம், வண்ணம், பதம், மந்திரம். பொருட்பிரபஞ்சம், தத்துவம், புவனம், கலை, இந்த ரெண்டு பகுதியையும் பிரித்துக் கொள்ளுங்கள்.
சொல்லுலகம் எழுத்து, சொல், சொற்றொடர் என மூன்று நிலைமையை உடையது. எழுத்து வடமொழி பற்றி 51 என கொள்ளப்படும்.
அடுத்த கேள்வி, பிறக்கம் வண்ணங்கள் எத்தனை என்றால் அவர்கள் வடமொழியினுடைய அச்சரப்படி 51 எழுத்தைத்தான் சொல்வார்கள். 51 எழுத்தும் 51 அச்சரம். அதனால்தான் அது மந்திர சக்தி உள்ள அச்சரங்கள். அது ஒவ்வொரு அச்சரத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்கிற விவரம் எல்லாம் பின்னாலே போக சொல்லுவார்கள். ஒவ்வொரு அச்சரமுமே ஒரு தேவதை வடிவம், வடிவம் தேவதை அந்த அச்சரத்தை ஆட்சி செய்கிறது, ஒரு வடிவம் கொண்டு நிற்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் பின்னாலே வரும். 51 இது. அதனாலேதான் சந்திரன புதிரே 51 பாடலையும் 51 அச்சர பயன் தருகிற பாடல்கள் என்று சொல்வார்கள். சந்திரன புதி என்ற ஒரு நூல் இருக்கிறது, கழிப்பற்றிருப்பீர்கள். முருகன் முருகனை பற்றி அருணகிரிநாதர் பாடிய நூலிலே ஒரு நூல், மிக உயர்ந்த நூல். அருணகிரிநாதர் பல நூல்கள் செய்திருக்கிறார். அதிலே முதலிலே அவருடைய நூல் பரவலாக பேசப்படுகிற நூல் திருப்புகழ். அதற்கு பிறகு கந்தர் அலங்காரம். அதற்கு பிறகு கந்தர் அனுபூதி. எப்படி வேல் விருத்தம், மயில் விருத்தம் என்று சிறகு பாடியிருக்கார். அது எப்படி அந்த வரிசை பண்ண பெரியவர்கள் சொல்வார்கள் என்றால், முதல் நிலையிலே நின்று அவர் பாடியவை திருப்புகழ். தான் உலகிலே பட்ட இன்ப துன்பங்களையும் பதிவு செய்து, சிற்றின்ப வேட்கையையும் பதிவு செய்து, பிறகு அருள் வேட்கையையும் பதிவு செய்து திருப்புகழ் பாடுகிறார். திருப்புகழ் என்பது அருள்நூலாக பயன் செய்கிறது என்றதற்கு அப்பாலே தமிழுக்கு அது கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்பதை நாங்கள் நடந்து விடக்கூடாது. தமிழுக்கு திருப்புகழ் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். என்ன அதுல இருக்கிற சிறப்பு என்னவென்று கேட்டால், இசை பாடுகிறவர்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். இசைக்கு அப்பா அம்மா என்று ரெண்டு பேர் இருக்கிறார்களாம். இசையை படிக்கிறவர்கள் சொல்லுகிறது, இசைக்கு அப்பா யார், அம்மா யார் என்று கேட்டால், சுருதி மாதா, லயம் பிதா என்பது அவர்கள் சொல்லுகிற அந்த வடமொழி பிரயோகத்திலேயே சொல்வார்கள். இசைக்கு அம்மா சுருதி. சுருதி சேராவிட்டால் அவ்வளவுதான் பாட்டு. அப்போ பாட்டிலே சுருதி சேர்வது என்பது இசைக்கு தாய், தாய் தாய் இருக்கிற பிள்ளையாக வந்துவிடும். பிறகு லயம் என்பது தந்தை. லயம் என்பது நீங்கள் லயம் என்றதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தாளம் போடுகிறோமே அது லயம். லயத்துக்கும் தாளத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது புரிந்து கொள்ள வேண்டும். லயத்துக்கும் தாளத்துக்கும் ஓவரா சொல்றனோ என்னமோ தெரியவில்லை. இப்படி இதுல எண்ணங்கள் பதிஞ்சால்தான் உங்களுக்கு இந்த செய்திகள் வரும் என்பதற்காக சொல்கிறேன். தாளம் என்பது அது எப்படி விளங்கிக் கொள்வதென்றால், காலத்துக்கும் நேரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்பது போல. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? காலத்துக்கும் நேரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காலம் என்பது வரையறுக்கப்படாத மொத்த தொகுதி. நேரம் என்பது காலயத்தை வரையறுத்த ஒரு பகுதி. ஒரு மணி நேரம் அல்லது ஒரு நாள் என்பது எல்லாம் காலத்தினுடைய ஒரு கூரை வரையறுத்து காட்டுகிறது. காலம் என்பது மொத்தமா, நீங்கள் கால தத்துவம் என்று படிக்கிறீர்களே, வரையறுக்காமல் இருக்கிற மொத்த பகுதி. அதுபோலத்தான் லயத்துக்கும் தாளத்துக்கும் உள்ள வித்தியாசம். லயம் என்றால் என்ன என்று கேட்டால், மொத்தமாக மனதுக்குள்ளே ஒரு என்ன சொல்வது, ஒரு கால இடைவெளி, பாடுகிற பொழுது சரியான கால இடைவெளி பேணாவிட்டால் அது போய்விடும். லயம் தான், காலம் தான் அதை உறுதிப்படுத்தும். அதிலே லயம் என்பது என்னென்றால் மொத்தமாக இருப்பது. பிறகு தாளம் என்கிற பொழுது அது எப்படி சொல்வார்கள் என்றால் அதை அங்கங்களாக பிரிப்பார். தாளம் சொல்லுகிற பொழுது லயத்தை நாம் விளங்கிக் கொள்ள, எப்படி நாங்கள் நேரம் மணி அப்படி பிரிக்கிறோமோ அப்படி மொத்தமான லயத்தை ஒரு ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே கொண்டு வருவார். அதை ஏன் அப்படி கொண்டு வருகிறார் என்றால், ஒரு கச்சேரி நிகழ்த்துகிற பொழுது ஒரு பாடல் பாடுகிறவன், ஒரு மிருதங்கக்காரன், ஒரு வைரன்காரன், இப்படி ரெண்டு மூன்று பேர் இருப்பார்கள் அல்லவா. இவர்கள் ஒரு இடத்திலே இணைய வேண்டும். எங்கே தொடங்குவது, எங்கே முடிவது என்கின்ற விவரங்கள் இவர்களுக்கு தெரிய வேண்டும். இல்லாவிட்டால் அவரவர் பாட்டுக்கு தனித்தனி ஓடத் தொடங்கிவிடும். அப்ப அந்த அதை கட்டுப்படுத்துகிற வேலையை செய்வது தாளத்துக்குரிய பெயர். தாளத்துக்கு அங்கங்கள் உண்டு, லயத்துக்கு அங்கம் கிடையாது. நேரத்துக்கு அங்கங்கள் உண்டு, காலத்துக்கு அங்கங்கள் கிடையாது. இது கொஞ்சம் மூளையில ஏற்றிக்கொள்ளுங்கள். ஐயா தனக்கு தெரிந்த விஷயம் எல்லாம் நம்மளை திணிக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். இது ஒரு அதாவது தத்துவார்த்தமான அடிப்படையிலே சில விஷயத்தை நாங்கள் வழங்கி கொடுக்கிறோம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். காலத்துக்கு இப்ப நீங்கள் நேரம் சொல்லாமல் நீங்கள் காலத்தை விளங்கப்படுத்த முடியாது. இத்தனை மணி, இத்தனை நிமிஷம், இன்ன நாள், இப்படி சொல்லுகிறதுன்றது இருக்கிறது இல்லவா, இது பிரிவுகள். அதுபோல லயத்தையும் லய வித்வான்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஜெயராம் ஒரு கஞ்சிரா வித்வான், பெரிய இந்தியா வித்வான்களுக்கு எல்லாம் வாசிக்கிறதாக சொல்லிக் கொள்கிறார். லயத்துக்கு நான் அவர்கிட்ட கேட்க நினைத்தேன், லயத்துக்கும் காலத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். என்ன வித்தியாசம் என்றால் தாளத்தை அங்கங்களாக வகுத்து வைத்திருக்கிறார். இதிலே நாலு அங்கங்கள் சொல்வார்கள். உங்களுக்கு நீங்கள் சும்மா பாடு பார்த்திருப்பீர்கள், பாட்டு கீச்சரி நடத்துகிற போது ஒரு இப்படி தட்டு தட்டுவார்கள், இது ஒரு அங்கம். தட்டி திருப்புவார்கள், இது ஒரு அங்கம். தத்துவம் படிக்கிற பொழுது சங்கீதம் சேர்த்து படிச்சிட வேண்டும். தட்டி திருப்புவது என்பது ஒரு அங்கம். அடுத்ததாக தட்டி எண்ணுவார்கள், இது ஒரு அங்கம். இதையெல்லாம் கட்டாயமாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், படிக்கிறது கட்டாயமான தேவை. இது ஒரு அங்கம். இதை விட ரெண்டு அங்கங்கள் இருக்கிறதாக சொல்கிறார்கள். நானும் பெரிய வித்வான்களிடம் கேட்டு பார்த்து விட்டேன், எனக்கு இன்னும் சரியான விளக்கம் கிடைக்கவில்லை. இந்த எண்ணுவதற்கு லகு என்று பெயர். சங்கீத பாசையிலே லகு எண்ணினால் அதுக்கு லகு. அடுத்தது திருதம் அனுதிருதம் என்று ரெண்டு, ஒன்று சும்மா தட்டுவது, மற்றது தட்டி திருப்புவது. திருதம் அனுதிருதம் என்று ஒன்று. மூன்றாவது என்ன ஜெயராம் சொல், அடுத்த ரெண்டு என்ன? புளூத்தம் காக்கபாதம் என்று என்ன ரெண்டு அங்கங்கள் சொல்கிறார்கள். புளூத்தம் காக்கபாதம் என்று அது பெரும்பாலும் இப்ப பயன்படுத்துவதில்லை. நான் சேஷகோபாலனிடமே கேட்டு பார்த்தேன், புளூத்தம் என்றால் என்ன, காக்கபாதம் என்றால் என்ன என்றால் அவர் அதுக்கு அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அது சொல்றது அது என்னென்றால் இப்படி ஏதோ தட்டி இப்படி தள்ளி எல்லாம் சுற்றி அதுக்கு அங்க அங்க அடையாளம் காட்டுவார்கள். நாங்கள் இதுக்கு எண்ணுறது போல, பிறகு தட்டுவது போல, தட்டி திருப்புவது போல, இது மூன்றும் தெரிந்து விட்டது எங்களுக்கு. சாதாரண ஆதி தாளத்திலேயே இது மூன்றும் வந்துவிடும். தட்டுகிறது, பிறகு ஒரு தட்டு, பிறகு தட்டி திருப்புவது, இது வந்துவிடும். தூத்தம் காக்கபாதம் என்றால் என்ன என்று கேட்டேன். அது ஏதோ தட்டி இப்படி விரல் சுண்டி இப்படி எல்லாம் எண்ணிக்கை கணக்குக்கு எடுப்பார்களாம். இப்ப அதெல்லாம் அந்த அந்த அதை படிக்கிறவர்கள் பயன்படுத்துறது குறைந்து போய்விட்டது. மொத்தம் ஐந்து அங்கங்களை கொண்டது தன் கொண்டு பிரிக்கிற பொழுது காலமாகி விடுகிறது. இது ஒன்றுமே இல்லாமல் சும்மா நான் உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். அலைவாயுதே கண்ணாண்டு ஒரு பாட்டு, எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. அப்ப அதுக்கு நாம ஆதிதாளம் என்று சொல்வோம். ஆதிதாளம் என்றது இப்படி நான் ஒரு தட்டு, பிறகு எட்டு, பிறகு நாலு தரம் தட்டி திருப்புவது, இது ஆதிதாளம். அங்கங்களை வைத்து காட்டுகிறோம் அல்லவா. இப்போ ஒரு ஆதிதாளத்திற்கு இப்படி தாளம் போட வேணும் என்று முறை இருக்கிறது. இப்படி தாளம் போடுவது, அப்ப இதுல வந்து அந்த தாளம் முடியும். அப்ப வித்வான் மிருதங்க வித்வான் அவர்கள் சேர்த்து ஒரு இடத்துல எல்லாத்தையும் முடிக்கலாம், தாளம் துணை செய்யும். இது தாள ஞானம். லய ஞானம் என்கிறார்களே அது என்ன என்று கேட்டால், லயம் என்பது என்ன என்று கேட்டால் இந்த அங்கங்கள் ஒன்றும் இருக்காது. அங்கங்கள் ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு பாட்டுக்காரனுக்கு தாளம் தெரியாது. ஆனால் பாட்டு பாடுற பொழுது அவன் சும்மா இப்படி தட்டி கொண்டிருக்கிறான். அந்த தட்டு இவர் தாளம், இவர் தாளம் பிரிவுகளோடு போடுவேன். சாதாரண ஒரு ஒரு சங்கீத ரசிகன் அவனுக்கு இது தட்ட தெரியும், அந்த அந்த பாட்டு கேட்ட மாதிரி தட்ட தெரியும். அப்படி தட்டுகிற இதுக்கு பேர் லயம். லயக்காரனுக்கு தாளம் தெரிய வேணும்ன்ற அவசியம் இல்லை, ஆனால் அவனுடைய லயத்துக்குள்ளே இந்த தாளம் அடங்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவும் ஏன் சொன்னேன் என்றால், இந்த அம்மா அப்பா விஷயம் இசைக்கு மட்டுமல்ல இயலுக்கும் உண்டு. இசைக்கு மட்டுமல்ல இயலுக்கும் உண்டு. இயல்லே பெரும்பாலும் அம்மாவுடைய புலவர்கள் நின்று விட்டார்கள். அம்மா என்பது சுருதி. சுருதி என்பது ஒரு ஒரு பாட்டிலே வரக்கூடிய இயல்புத்தன்மை, கவிதையிலே வரக்கூடிய இயல்புத்தன்மை. லயத்தன்மையை பயன்படுத்தியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். ஒரு 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 தாள அடிப்படையை வைத்துக் கொண்டு சொற்களை அடுக்கிறது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. கம்பன் போன்றவர்களும் செய்திருக்கிறார்கள். அதுதான் சந்தப்பாடல்கள் என்று சொல்லுகிறோம். நீங்கள் கம்பனுடைய சந்தப்பாடல்கள் என்ன, புகன் பாடுகிறானே ஆலன்னோவாரோ வேடர் குடும்பம் சர மன்னவர் வாழ்கள் வாயாவோ, இது ஒரு தாளத்துக்கு அடங்குகிற பாடல் வரிகள். இதிலே உச்சம் தொட்டவர் அருணகிரியார். அவருக்கு நிகர் வேறு ஒரு பிள்ளை கிடையாது. அது அதுல என்ன கஷ்டம் என்றால், அந்தந்த இப்ப ஒரு சொல்லை அந்த அந்த தாளத்திலே முடிக்க வேணும். நாம் அதை கவனிச்சோமோ பொருள் போய்விடும். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது தாளத்துக்கு முடிக்க வேணும்ன்றதுல கவனம் பண்ணினோமோ பொருள் போய்விடும், பொருளை கவனிச்சோமோ தாளம் போய்விடும். இது ரெண்டும் ரெண்டும் கவனிச்சு பாடின பல புறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அருணகிரிநாதருக்கு அது கடவுளுடைய ஒரு வரம் போல கொட்டியது. அருணகிரிநாதருடைய அந்த லயத்தன்மை என்பது பாட்டுக்குள்ளே அப்பாவை கொண்டவர் அவர் தான். இவ்வளவு வீச்சாக அப்பாவை கொண்டவர் அந்த 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 அருணகிரிநாதருடைய அந்த 51 பாடல்களிலே, அந்த அருணகிரிநாதர் செய்த பாடல்களிலே தூரம் போய்விட்டு திருப்பி வர வேண்டி கிடக்கிறது. அருணகிரிநாதர் செய்த பாடலிலே ஆரம்ப நிலை பாடலாகத்தான் இந்த லயப்பாடல்கள் கருதப்படுகின்றன. எந்த லயப்பாடல்கள்? திருப்புகழ்கள் என்று சொல்லுகிறதே, எத்தனையோ லயத்திலே பாடியிருக்கிறார். நினைக்க முடியாத தாள சுத்தம் அதிலே பாடியிருக்கிறார். அதற்கு பிறகு அதை எத்தனையோ ஆயிரக்கணக்கு வாரியாக சொல்வார், எத்தனையோ 1000 பாடல் பாடியிருக்கிறார் என்று. அதற்கு பிறகு அடுத்த நிலையிலே 100 பாடல் பாடினார். அந்த அலங்காரம் என்று பெயர், 100 பாடல்கள். அதற்கு பிறகு கடைசியாக 51 பாடல் பாடினார். அந்த 51 பாடலுக்கும் தந்திர அனுபூதி என்று பெயர். நான் விட்ட இடத்துக்கு வந்து விட்டேன், 51 அச்சரத்துக்கு வந்து விட்டேன். அந்த 51 பாடலுக்கும் தந்திர அனுபூதி என்று பெயர். அந்த பாடலே ஒரு சிறப்பு பண்ணி வைத்திருக்கிறார்கள் என்னவென்றால், இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கதை வரலாறு சொல்வார்கள் தானே. அருணகிரிநாதனுக்கு சம்பந்தாண்டான் என்று ஒரு எதிரி இருந்தான். அருணகிரிநாதனுக்கும் எதிரி இருப்பான் என்று தெரிகிறது. அவனுக்கு அருணகிரிநாதரோடு போட்டி. அவன் காளி உபாசகன், இவர் முருக உபாசகன். அப்போ அவன் இவரோடு இவர் அவனோடு போட்டிக்கிறதுலே அவன் இவரோடு போட்டியை நினைத்துக் கொண்டே இருப்பான். அப்படி இருக்கிற பொழுது அவன் பல வேலை செய்தான். ஒரு முறை காளியை உபாசனம் பண்ணி வரப்பண்ணி விட்டு காளியிடம் ஒரு வரம் கேட்டான், நாளைக்கு அரசவையிலே நானும் அருணகிரிநாதரும் போட்டி போட போகிறோம், நீ முருகனை வரவிடக்கூடாது. அவ்வளவுதான் இப்போது, நான் அவரோடு போட்டி வைப்பேன், முருகனை வரும்படியா பாடு என்று சொல்லுவேன், நீ முருகனை வரவிடாமல் பிடித்துக் கொள்ள வேண்டும். அருணகிரிநாதர் ஒரு படம் வந்தது பழைய காலத்தில், அந்த படத்துல இந்த கதையெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு அருணகிரிநாதர் என்று. அந்த இது அப்ப அம்பாள் வரம் கொடுத்துட்டாள். மகிழ்ச்சியாலே அவள் இவருடைய தந்திர வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு விட்டாள். சரி என்று சொன்னோடனே அடுத்த நாள் போட்டி, அரசவையிலே பாட்டு சரி நடக்கிறது. முருகனை இவர் பாடி பாடி பார்க்கிறார். முருகனை வர முருகன் பொழி புறப்பட அம்பாள் பிடிச்சு வச்சிடுறாளாம். பிடிக்க அதுக்கு பிறகுதான் இவர் இந்த மயில் விருத்தம் பாடினதாகவும், மயில் போய் அம்பாள் கையை விலத்தி முருகனை தூக்கி கொண்டு ஓடி வந்து சபையில இருத்தினதாகவும் ஒரு கதை இருக்கிறது. இதெல்லாம் கதைக்குள்ளே எத்தனையோ தத்துவ விளக்கங்கள் இருக்கும். அடிப்படையிலே இந்த கதைகளை நாங்கள் தெரிந்து கொள்ற பொழுது மகிழ்ச்சியாக வருகிறோம். அந்த சம்பந்தாண்டான் என்ன செய்கிறான், ஒரு முறை இவர் எனக்கு அந்த கதைகள் முழுவதும் மறந்து போய்விட்டது, கூடு விட்டு கூடு பாயிர ஆற்றல் உள்ளவராக அருணகிரிநாதர் இருந்திருக்கிறார். இன்னொருவருக்கு துணை செய்ய, எனக்கு அந்த சம்பவம் இப்ப உடனே ஞாபகத்தில் வரையிலே, கிளிக்குள்ளே போயிடுறார்கள். கிளிக்குள்ளே போய் உடலை வைத்து விட்டு கிளிக்குள்ளே போனால் சம்பந்தாண்டன் இதை தெரிந்து கொண்டு அவருடைய உடலை எரித்து அப்ப அருணகிரிநாதர் கிளிக்குள்ளேயே இருக்க வேண்டி வந்துவிட்டார். அப்படி கிளி வடிவமாக இருந்த அருணகிரிநாதர் முருகனுடைய தோளிலே போய் உட்கார்ந்து பாடின பாடல்கள் தான் இந்த கந்தர் அனுபூதி பாடல் 51 என்று சொல்லுகிறார். கிளிரூபமாகவே இருந்து பாடினார். அதுக்கு என்ன விளக்கம் என்றால், அது வாரியார் சொல்லுவார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கிளிக்கு என்ன இயல்பு என்றால் சொன்னதை சொல்லும், அதான் கிளி. கிளி தொகுப்புறையை நிகழ்த்த முடியாது, உட்பொழிவு நிகழ்த்த முடியாது. யாராவது ஒன்றை சொன்னால் அதை திருப்பி சொல்லும், அதுதான் கிளியினாலே இருக்கக்கூடிய சக்தி. கிளிரூபமாக இருந்து அருணேஜநாதர் அனுபூதியை பாடினார் என்றால் அதுக்கு என்ன விளக்கம் சொல்வார் என்றால், அவர் பாடவில்லை, முருகன் சொன்னதை அவர் சொன்னார். அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய வார்த்தைகளாகவே பதிவாக்கப்பட்டவைதான் இந்த கந்தர் அனுபூதி பாடல்கள் என்று சொல்வார்கள். அதிலே 51 பாடல்கள் இருக்கிறது. இந்த 51 பாடல்களையும் இந்த 51 அச்சரத்தினுடைய தன்மை கொண்ட பாடல்கள் என்று சொல்வார். நாம் ஓதி பயன்பெற வேண்டிய நூல்களிலே எப்படி விநாயகர் அவள் முக்கியமானதோ, முருக பாடல்களிலே இந்த கந்தர் அனுபூதி முக்கியமானது. ரொம்ப படித்தால் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். கொடுக்கிற பல பாடல்கள் ஏற்கனவே தெரியும். உருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உருவாய் கரியாய் கருவாய் உயிராய் கரியாய் மினுவாய் உருவாய் வருவாய் அருவாய் கோனை. பல பாடல்கள் உங்களுக்கு தெரிந்த பாடலாகத்தான் இருக்கும். இருந்தால் அதை பாராயணம் பண்ணுங்கள். அந்த 51 அச்சரங்கள் என்பது வடபொழியினுடைய எழுத்துக்கள். அந்த நாங்கள் சொல்லுகிறதாகிய சொற்பிரபஞ்சத்திலே வரக்கூடிய வண்ணம் என்கின்ற எழுத்து வடிவம் என்பது இந்த 51 எழுத்துக்களை, வடமொழி 51 எழுத்துக்களை. அந்த 51 இப்ப இதை சின்ன சண்டைக்கு வருவார்கள், நம்மளுக்கு இந்த சக்தி இல்லையா என்று இனி அதுக்கு ஒருத்தன் தொடங்கிடுவான். இங்கேயாவது ஒரு கருப்பொரு கூட்டம் இருந்து வெளிக்கிடும். நமக்கு அந்த கோட்டி பிரச்சனையே நமக்கு வேண்டாம். உயர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், அதுல ஏதோ இருக்கிறது. தமிழை தமிழ் வடமொழியே ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதை நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே நமக்கு இந்த மொழி பிரச்சனை ஒன்றும் வேண்டாம். அதே அந்த 51 அச்சரங்களும் மந்திர சக்தி உள்ள அச்சரங்கள். அந்த அச்சரங்கள் தான் ஓங்காரத்துக்குள் உள்ளடங்கி கிடந்து இந்த சுடரினுடைய, இந்த திருவாசியினுடைய சுடராக இருக்கின்றன என்ற செய்தியை நமக்கு பதிவாக்குகிறார் அந்த இடத்திலிருந்து வாசி.
சொல்லுலகம் எழுத்து சொல் சொற்றொடர் என மூன்று நிலைமையை உடையது. எழுத்து வடமொழி பற்றி 51 என கொள்ளப்படும், 53 என்று கூறும் வழக்கம் உள்ளது. இவ்வெழுத்துக்களுள் அனைத்து மொழிகளின் எழுத்துக்களும்
விவரம் தெரியாது. 53 என்றும் சொல்வார்கள் என்று நூலாசிரியர் சொல்கிறார். அவர் தெரியாமல் சொல்ல மாட்டார். 53 என்ற ஒழுங்கு வடமொழி புலமையாளர்களிடம் நீங்கள் கேட்டுத்தோம்.
இவ்வெழுத்துக்களுள் அனைத்து மொழிகளின் எழுத்துக்களும் அடங்கும் என்னும் கருத்தினால் இவற்றை மாத்திருக்காக்கரங்கள், அதாவது தாய் எழுத்துக்கள் என்று குறிப்பிடுவர்.
மாத்ரு என்றால் தாய், மாத்ருபூதம் என்று தடமொழியில் எங்க என்னுடைய பேராசிரியருடைய மகனுக்கு மாத்ருபூதம் என்று பெயர். மாதுவுக்கு பெயர், சொந்த பெயர் மாத்ருபூதம் என்றால் தமிழிலே அதற்கு என்ன தாயுமானவன். திருச்சியிலே இருக்கிற தாயுமான சுவாமிக்கு மாத்ருபூதம் என்று பெயர். மாது என்றால் தாய் என்று அர்த்தம். இந்த 51 அச்சரங்களையும் மாத்ருதாட்சரம் என்று சொல்வதற்கு காரணம், எல்லா மொழிகளுடைய அச்சர வடிவங்களை இந்த 51 அச்சரங்களும் உள்வாங்கி இருக்கின்றன என்கிறார்கள். அது பற்றி மொழி ரீதியாக ஆராயலாம், நமக்கு தேவையில்லாத விஷயம். அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று வைத்துக்கொண்டு மேலே.
சொல்லுலகம் ஆகிய அனைத்து மொழிகளுக்கும் மூலமாக இருப்பது நாதம் ஆகும். நாதம் ஓம் என்னும் குறியீட்டால் குறிக்கப்படும், அதனால் அது ஓங்காரம் எனப்படும்.
அதாவது இப்ப பொருள் சொற்பிரபஞ்சம் சொல்லுகிற பொழுது அதிலே சொல்லி மூன்று பகுதி சொன்னார்கள், வண்ணம் பதம் மந்திரம். இந்த வண்ணம் இது எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது நாதம் என்றார். தத்துவ ரூபத்திலே முதல் தத்துவ ரூபம் நாதரூபம், அதன் தானே முதல் தத்துவம், அதுதான் இது எல்லாவற்றுக்கும். அடுத்தது நாதமும் பிந்துவும் சேருகிற பொழுது ஓங்காரம். ஆகவே ஓங்காரம் தான் இவற்றுக்கு மூலமாக இருக்கிறது என்கிறார். சொற்பிரபஞ்சத்துக்கு மூலமாக ஓங்காரம் இருக்கிறது.
இன்னும் ஓங்காரம் 5 கூறுகளை உடையதாக சொல்லப்படும். அவை ஆ, உ, இம், பிந்து, நாதம் என்பன.
இந்து நாதம் என்பவை சூக்மமாய் ஓங்காரத்துக்குள் பொதிந்திருக்கிற விஷயங்கள். ஆ, உ, இம் என்ற மூன்று எழுத்துக்களும் தூளமாய் பொதிந்திருக்கிற விஷயம். ஓம் என்ற சத்தம் வர வேண்டுமானால் நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கேன். ஆ, உ, இம், ஆ, உ, இம் இந்த மூன்றையும் இந்த டேப் ரெக்கார்டர் அது எல்லாம் அப்படி வசதி இருக்கல உச்சரிச்சு விட்டு அதை ஸ்பீடா ஓட பண்ணினீங்க என்றால் அது ஓம் என்று கேட்கும். ஆ, உ, இம் என்ற மூன்று சத்தத்தையும் உண்டாக்கி விட்டு பிந்தளவு வேகப்படுத்த அது ஆ ஊம் என்று ஆ ஊம் ஆவும் ஆமுகம் ஓம் என்ற சத்தம் வரும். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, ஓங்காரம் என்ற சத்தத்தினுடைய மூன்று கூறுகளாக ஆனா ஊனா மன்னா இருக்கிறது. அது மூல தத்துவங்கள், அது உங்களுக்கு தெரியும். நாதம் ரெண்டினுடைய சேர்க்கை, சிவம் சக்தி ரெண்டினுடைய சேர்க்கை, அதுதான் ஓங்காரம். ஓங்காரத்திலே மூன்று எழுத்துக்கள். அதுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், ஆ என்பது தோற்றம். சத்தம் வாயிலே இருந்து வெளியிலே வர வேண்டும் என்றால் வாய் திறந்தால் வருகிறது, ஆகவே அது ஆ என்றவற்றிற்கு தோற்றத்தை குறிக்கிறது. ஆ இந்த சப்தத்தை நீண்ட நேரம் வைத்திருக்க வேணும் என்றால் வாயை குவித்து வைத்திருக்க வேண்டும். ஆ என்று வைத்து அதிக நேரம் வைத்திருக்கோ, அடுத்தது வைத்தல் ஊ என்று எவ்வளவு நேரம் வைத்திருக்கிறார். அப்போ ஆ என்ற ஓற்றம் சத்தம் தோற்றம், ஊ என்ற சத்தம் நிலைத்தல். இனி வாயை முடி உம் என்று விட்டால் சப்தம் முடிந்து என்பது முடிவு. அப்ப பாருங்கள், ஆ என்பது தோற்றம், ஊ என்பது நிலைத்தல், உம் என்பது முடிவு. இப்போ இந்த ஓங்காரத்துக்குள்ள முட்டொழிலும் அடங்கியிருக்கிறதை இந்த மூன்று அச்சரங்களும் காட்டுகின்றன. இது ஒரு செய்தி. பெரும்பான்மையான புலவர்கள் பாடுகிற பொழுது இந்த ஊனா என்ற எழுத்தை தான் முதன்னெழுத்தாக கொண்டு பாடியிருக்கிறார்கள். ஊ என்ற எழுத்தை முன்னெழுத்தாக கொண்டு, ஏனென்றால் அது நிலைத்தலை குறிக்கிற எழுத்து. ஆவையும் மும்மன்னாவையும் விட ஊனா நிலைத்தல். அந்த நிலைத்தல் எழுத்தை வைத்து பாடினால் தன்பாட்டிலே அது நிலைக்கும், பாடுகிற காவியம் நிலைக்கும் என்ற நோக்கத்திலேதான் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் என்று சேக்கலார் தொடங்கினார், உலகம் யாவையும் என்று கம்பர் தொடங்கினார், உலகம் உகப்ப என்று நக்கீரர் தொடங்கினார். அந்த உகரத்திலே வைத்து தொடங்குகிற முறைமை என்று ஒன்று இருக்கிறது. இதை விட இன்னொரு காரணம் ஊனாவிலே தொடங்குறதுக்கு இருக்கிறது என்னென்றால், ஊனா என்பது நாத விந்து சேர்க்கையினுடைய வடிவம். அது உங்களுக்கு தெரியும், நாதத்துக்கு கீறு, விந்துவுக்கு பட்டம், குறியீடு. அன்றைக்கே அந்த குறியீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. நாதம் என்ற அந்த தன்மையை குறிப்பதற்கு ஒரு கோடும், விந்து என்ற தன்மையை குறிப்பதற்கு வட்டமும் சேர்க்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய விஞ்ஞானத்திலேயும் ஒரு ஆண் பெண் விந்து முட்டை சேருகிற பொழுது அந்த முட்டைக்கு வடிவம் வட்டம் அப்படிதான் குறிக்கிறார்கள். விந்துவுக்கு ஒரு புள்ளியும் கோடும், இதுதான் இதுதான் அந்த இது. அப்போ ஒரு உயிர் சேருகிற பொழுது இந்த இந்த வட்டமும் இந்த கோடும் சேர்ந்தோடய ஒரு உயிர் உண்டாகிறது. நாத விந்து சேர்க்கை தான் அதனுடைய அடையாளம். இதைத்தான் நாங்கள் கணபதியாக வைத்திருக்கிறோம். பிள்ளையாரை பிள்ளையார் சொல்லி என்றால் ஒரு ஊனா போடுகிறோமே, என்ன காரணம் என்றால் ஒரு வட்டம் அத விந்துவினுடைய அடையாளம், ஒரு கோடு நாதத்தினுடைய, இது ரெண்டும் சேர்த்தால் ஊ. ஊ என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் பிரணவம் என்று அர்த்தம். அதான் பிள்ளையாரை பிரணவர் ரூபன் என்று சொல்வதற்கு காரணம், அவன் அந்த ஊனாவையே வடிவமாக கொண்டு பிரணவத்தினுடைய வடிவு. இப்போ ஊனா என்பதிலே ஆனா ஊனா மன்னா இருக்கிறது, நாதம் விந்து கலந்திருக்கிறது, அந்த நாதேவி விநாயகப் பெருமான் கலந்திருக்கிறார். இத்தனை தகுதிகளையும் கொண்டுதான் ஊனாவை வைத்து காவியம் தொடங்குகிறது என்று ஒரு முறமை வைத்திருந்தார். மங்கள எழுத்து என்று சொல்லி அதை வைக்கிறது தொடங்கியிருந்தார்கள். இது சும்மா அடிப்படையிலே தெரிந்து கொள்வதற்காக சொன்னேன், நீங்கள் மேலே படி.
இன்னும் ஓங்காரம் ஐந்து கூறுகளை உடையதாக சொல்லப்படும். அவை ஆ, உ, இம், விந்து, நாதம் என்பன. இவற்றுள் முதலில் உள்ள மூன்றும் நம் செவியால் உணரப்படும் அகரம் முதல் என அல்ல. ஆயினும் அகரம் முதலியவற்றோடு ஒத்த தன்மை உடமையால் அவையும் அகரம் முதலியனவாகவே ஒப்புமை பற்றி கூறப்படுகின்றன.
நான் சொன்னதிலே ஒரு படி மேலே அவர் சொல்கிறார், நான் ஆ உம்ன்றனே இது நாங்கள் சொல்லுகிற அச்சரங்கள் இல்லை, அதை விட சூக்குமமான விஷயம் என்கிறார். ஆனால் இந்த ஆ உம் என்று நாங்கள் சொல்வதாகிய அந்த எழுத்து வடிவ ஓசையும் அந்த சூக்குமத்தினுடைய விளைவாக வந்தபடியால் பொருத்தி பார்க்கலாம் என்கிறார்.
ஓங்காரத்தின் கூறுகளாகிய அகரம் முதலிய ஐந்தும் பஞ்சாக்கரம் என்று சொல்லப்படும்.
அப்படி ஒரு பஞ்சாக்கரம் இருக்கிறது. நாங்கள் சொன்ன எழுத்துக்கும் பஞ்சாக்கிறது போல ஆனா உனா உம்மன்னா, அதை விட நாதம் விந்து, இந்த அஞ்சையும் சேர்த்து பஞ்சாக்கிரம் என்று சொல்வார்கள்.
ஆயினும் அவை திருவைந்தெழுத்தாகிய பஞ்சாக்கிரம் போன்றவை அல்ல, ஆதலால் இவை சூக்கம பஞ்சாக்கிரம் என்றே குறிக்கப்படும். ஓங்காரத்தின் கூறுகளாகிய அகரம் முதலிய ஐந்தும் பஞ்சாக்கிரம் என்று சொல்லப்படும். ஆயினும் அவை திருவைந்தெழுத்தாகிய பஞ்சாக்கிரம் போன்றவை அல்ல, ஆதலால் இவை சூக்கும பஞ்சாக்கரம் என்றே குறிக்கப்படும். இறைவன்
செய்திகள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நானே இப்பதான் இதெல்லாம் படிக்கிறேன். அதாவது இப்படி ஒரு பஞ்சாத்தம் இருக்கிறது என்கின்றது. அதாவது பிரணவ ரூபத்துக்குள்ளே ஐந்தெழுத்து இனங்காணுகிறார்கள். ஆனா உணவண்ணா என்கிற அச்சர அச்சர ஓசை போன்ற ஒன்று, ஓசை அல்ல, ஓசை போன்ற ஒன்று, அதை விட நாதம் இது தந்தையின் தெற்கு பஞ்சாத்திரம் என்று சொல்கிற முறை இருக்கிறது.
இறைவன் அகர உகர மகர நாத விந்துக்களாய் நின்று அந்த கரணங்களை இயக்கி பொருள் உணர்வை தருகின்றான் என்பது பற்றி உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மையா என்று அருளி செய்தார் மணிவாசகர்.
இந்த அருள் நூல்களை படித்து சோத்திர நூல்களை படித்தால் சாஸ்திரத்துக்கு அது எவ்வளவு பலம் செய்கிறது பாருங்க. இதை விளங்கப்படுத்துறார். இந்த ஐந்தும் என்ன செய்கிறதாம் சொல்லுங்கள். இந்த ஐந்து நாங்கள் சொன்ன ஐந்து பஞ்சாக்கர எழுத்து வடிவங்கள் எதை பற்றி நின்று வேலை செய்கிறது?
அகர இறைவன் அகர உகர மகர நாத விந்துக்களாய் நின்று அந்த கரணங்களை இயக்கி பொருள் உணர்வை தருகின்றான் என்பது பற்றி உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மையா.
திருவாசகத்திலே சிவபுராணத்திலே நீங்கள் படித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மையா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று அந்த பாடல் தொடரும். அதிலே அது அப்படியே சொல்லுகிறார், ஓங்காரமாய் நின்று உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. ஓ, அந்த ஓங்காரம் என்பது ஐந்து அட்சர வடிவமாக நின்று அந்த கரணங்களை இயக்கி நமக்கு அறிவுணர்வை தருகிறது.
பொருள் உலகம் அனைத்திற்கும் முதல்வன் ஆகிய கடவுளே, பொருள் உலகம் அனைத்திற்கும் முதல்வன் ஆகிய கடவுளே, சொல்லுலகத்திற்கும் முதல்வன் ஆதலின் ஓங்காரத்தால் குறிக்கப்படுபவன் அவனே என்று நூல்கள் கூறும். ஓங்காரமே அவனது திருவுருவை சூழ்ந்துள்ள ஒளிவட்டமாகிய திருவாசி என்பதும் அத்திருவாசியில் அமைந்துள்ள 51 அல்லது 53 என்னும் எண்ணிக்கையுள்ள சுடர்கள் மாத்திருக்காக்கரங்கள் என மேலே குறிப்பிட்ட முதல் எழுத்துக்கள் என்பதும் உண்மை விளக்கத்தால் நாம் அறிந்த செய்திகள்.
அடிமுக மக்களுக்கும் போகக்கூடியதாக வைத்திருக்கிறார்கள். திருவாசி என்பது அந்த சிவனை சுற்றி இருக்கிற அந்த அந்த இதை நீங்க கோயில பார்த்திருப்பீர்கள். சாமிகளுக்கு சுற்றி வைக்கிற அந்த சாமி அதற்குள்ளே அடக்கம், அதற்குள்ளே திருவாசிக்குள்ளே அடக்கம். இப்போ திருவாசியை பிரணவம் என்று கொண்டு விட்டால் பிரணவத்துக்குள்ளே சுவாமி அடக்கம் என்பது நமக்கு புரிகிறது. பிரணவம் என்ற வடிவத்துக்குள்ளே நடேசர் ரூபத்தை காட்டுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அந்த பிரணவ சப்தத்துக்குள்ளே இறைவன் நாதரூபமாக கலந்திருப்பான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம்.
பொருள் உலகம் அனைத்திற்கும் முதல்வன் ஆகிய கடவுளே, சொல்லுலகத்திற்கும் முதல்வன் ஆதலின் ஓங்காரத்தால் குறிக்கப்படுபவன் அவனே என்று நூல்கள் கூறும். ஓங்காரமே அவனது திருவுருவை சூழ்ந்துள்ள ஒளிவட்டமாகிய திருவாசி என்பதும் அத்திருவாசியில் அமைந்துள்ள 51 அல்லது 53 என்னும் எண்ணிக்கையுள்ள சுடர்கள் மாத்திருக்காக்கரங்கள் என மேலே குறிப்பிட்ட முதல் முதல் எழுத்துக்கள் என்பதும் உண்மை விளக்கத்தால் நாம் அறிந்த செய்திகள். நாம் கோயிலுக்கு செல்லுகிறோம். கோயில் எத்தனை பெரியதாய் இருந்தாலும் மூலவர் இருக்கும் கருவறை சிறியதாகத்தான் இருக்கும். ஏன் இப்படி இருளடைந்த குகை போன்ற இடத்தில் மூலமூர்த்தியை வைத்திருக்கிறார்கள் என்று சிலர் நினைக்கலாம். நம் முன்னோர்கள் தெரியாமல் அப்படி செய்யவில்லை, ஒரு கருத்தோடுதான் அவ்வாறு அமைத்தார்கள். கோயிலில் உள்ள மூலத்தானம் நம் இதயத்தை போன்றது. இதயம் போன்ற சன்னல் இல்லாத இடத்தில் ஆண்டவனை வைத்தார்கள். கோயிலுக்கு போய் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் ஆண்டவன் முன்னின்று பார்த்தால் இருட்டில் தெரியாது, கூர்ந்து பார்த்தால்தான் தெரியும். பூசை செய்கிறவர் தீபாராதனை காட்டும் போது மிக விளக்கமாக தெரியும். தீபாராதனை காட்டும் போது தீபத்தால் ஓங்கார எழுத்தை எழுதுவது போல கையை சுற்றி காட்டுவார். இந்த ஓங்கார ஒளிவட்டத்திற்குள் நாம் இறைவனது உருவத்தை காண வேண்டும். அப்படி காணுகிற திருவுருவை மனத்தில் நிலைநிறுத்த பழகுதல் வேண்டும். இதோட இந்த பக்தி முடியுதுங்க.
முடிகிறது, பாடமும் முடிகிறது. அதாவது இந்த மூலஸ்தானத்துக்குள்ளேயே இறைவனை வைக்கிற விளக்கங்களே சொல்லுகிறார். நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அந்த இடத்தை மட்டும் இருளாக வைத்து கூர்ந்து கவனித்தால் தெரிகிற மாதிரி நம்முடைய சுவாமியை கற்பக கிரகத்திலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி கும்பிடுகிறவருடைய ஆற்றல் குறைந்து போய்விட்டது. ஒரு இடத்துல நின்று கூர்ந்து கவனித்து கும்பிடுகிற பொழுது மன ஒருமைப்பாட்டுக்கு அது ஒரு பயிற்சி. இன்றைக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் அதை வெளிப்படையாகவே வைத்து எல்லாரும் கும்பிடக்கூடிய மாதிரி அந்த அளவுலையாவது ஒரு காரியம் நடக்கட்டும் என்று வைத்திருக்கிறோமே தவிர, அதுதான் முறையான ஒழுங்கு. இந்த கற்புறம் காட்டுகிறது, ஆரத்தை காட்டுகிறது என்று சொல்லுகிறோமே, அப்படி காட்டுகிற பொழுது இந்த ஓங்கார ரூபமாக காட்டுவார்கள் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆரத்தி என்ற கோயில ஆரத்தி பார்த்து விட்டார்கள். ஆரத்தி என்ற அந்த வார்த்தை பிரயோகத்துக்கு பொருள் விளங்கு உங்களுக்கு தெரியும் தானே. தீயினாலே ஆரம் ஆரமாக காட்டுவது, ஆரம் என்பது வட்டம். ஆரத்தி என்றால் கற்பூரத்தை கொளுத்தி இறைவனை அந்த தீபத்திலே ஒரு வட்ட ரூபமாக தெரிகிறது, அதுதான் அர்த்தி. அதாவது அக்கினிக்கு எதையும் சாதாரண இதுலையும் அதுதான் கோயிலே ஒரு வருகிற மாப்பிளை கும்பிளைக்கு ஆராத்தி காட்டுறதுனா என்ன என்றால் தீயினாலே அவர்களுக்கு வரக்கூடிய தீமைகளை நீக்குவதற்காக செய்கிற ஒரு சம்பிரதாயம் ஆரத்தி என்று அதை தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இந்த அளவை வகுப்பை நிறுத்துகிறோம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.